ஒபுரசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். வீட்டுக்கு வீடு வானொலி பெட்டிக்கிறகள் குழுமியிருந்து இன்றைய முத்துமுழுசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அன்பு தமிழ் உறவுகளே, இன்று டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை 2021 நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய முத்துமுழுசை வானொலியிலும் ஆஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த தமிழ் வானொலியான 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழர்களோடு உறவாடும் உங்கள் உரிமை தோழன் இன்ப தமிழ் ஒலி வானொலியிலும் செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் அறிவிற்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே என்றும் பழமை போன்று இன்றைய சிந்தனையுடன் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். அந்த வகையிலே திருமதி வர்சி நெட்சிங்கம் அவர்கள் இன்றைய சிந்தனைக்காக.
அனைவருக்கும் வணக்கம். அன்பினால் பிறரை திருத்துவதுதான் பெருமைக்குரியது, அதுவே நிலைத்த பலன் அளிக்கும். நமக்குரிய பணிகளை நாமே செய்வதே உண்மையான கௌரவம். பிறர் மூலம் செய்து முடிப்பது கௌரவக் குறைவானதே. தியாகம் செய்வது உயர்ந்த குணம். அதிலும் தியாகம் செய்தேன் என்ற எண்ணத்திலும் தியாகம் செய்வது சிறந்தது. கடவுளிடம் இருந்து நாம் பிரிந்து வந்திருக்கின்றோம். பக்தி மூலம் மீண்டும் அவரிடம் ஒட்டிக்கொள்வோம். ஒழுக்கம் உயிர் போன்றது. குழந்தைகளை ஒழுக்கத்துடன் வளர்க்க வேண்டியது பெற்றோரின் கடமை. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இன்றைய சிந்தனைகளை செவிமடுத்த உங்களுக்கு இன்றைய திருக்குறள் திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சன், வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் நாடு என்னும் அதிகாரத்தில் இருந்து குறட்பா ஒன்று இடம்பெறுகிறது. பிணியின்மை செல்வம் விளை இன்பம் ஏமம் அணி என்ப நாட்டி வாய்ந்து. பிணியின்மை செல்வம் விளைவு இன்பம் ஏமம் அணி என்ப நாட்டி வாய்ந்து. நாட்டில் உள்ளோர் உடல் உளம் நலம் மிக்கவர்களாக நோய் துன்பம் ஏதுமின்றி வாழ்தல், வறுமை பஞ்சம் பசியற்று பொருளாதார சீர்மிகுந்த செல்வ செழிப்பு மிக்க நாடாக விளங்குதல், நாட்டின் பல்வேறு வளங்களின் மூலமான வெளியீடுகள் விளைச்சல் மிக்கதாக இருத்தல், நாட்டு மக்கள் குறைகள் ஏதுமின்றி மகிழ்ச்சியாக வாழ்க்கை வாழுதல், மக்களின் உயிர் வாழ்வதற்கான பாதுகாப்பு, அவர்களின் சொத்துடைமைகளுக்கான பாதுகாப்பு, பகைவர்களால் நாட்டிற்கு தீங்கு ஏற்படாமல் இருப்பதற்கான பாதுகாப்பு, நாட்டின் தலைவனுக்கான பாதுகாப்பு எனும் வகையிலான பாதுகாப்பான நாடாக அமைதல். இத்தகைய நோயின்மை செல்வமுடைமை விளைவுடைமை இன்பமுடைமை பாதுகாப்புடைமை என்கின்ற 5 பண்புகளும் நாட்டினை அழகு செய்கின்ற அணிகலன்களாக கொள்ளப்படுகின்றன. பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்ப நாட்டி வாய்ந்து. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நீத்தார் பெருமை. மனித வாழ்க்கை ஒரு நீர்க்குமிழி போன்றதுதான். நேற்று இருந்தவர் இன்று இல்லை என்றாகிவிட்டது. நான் குறிப்பிடுவது வேறு யாரும் அல்ல, எம்முடன் பல ஆண்டுகளாக இந்த ஓக்கலாந்து மண்ணிலே நெருங்கி பழகிய ஒருவர்தான் அமரர் திரு சண்முகநாதன் பரிபூரானந்தா அவர்கள். எமது நியூசிலாந்து திருமுருகன் ஆலயத்துடனும் ஆலய சமூகத்துடனும் மிகவும் நெருக்கமாக பழகிய ஒருவர், ஆலய பூசைகளில் தவறாது பங்கெடுக்கின்ற ஒருவர், தற்போதுள்ள முடக்க சூழ்நிலைகளிலும் கூட முகநூலினூடாக ஆலய பூசைகளை தினமும் பார்த்து அதற்குரிய குறிப்புகளை ஒழுங்காக எழுதி வருகின்ற ஒருவர்.
எமது ஆலய திருவிழா காலங்களின் போது அன்னாருடைய பன்னிசை கச்சேரிகளை கேட்காதவர்களே இருக்க முடியாது என்ற நிலை இருந்தது. அவர் எவரும் எதிர்பார்க்காதபடி கடந்த நவம்பர் மாதம் 20ஆம் தேதி திடீரென இவ்வுலக வாழ்விலே இருந்து நீங்கி இருக்கின்றார். அன்னாருடைய இறுதிக்கிரியைகள் கடந்த நவம்பர் 22ஆம் தேதி மினோ பேங்க் மரண சாலையிலே சிறப்பான முறையிலே நடைபெற்று முடிவடைந்தது. அன்னார் அவர்கள் திருமதி நளினி சண்முகநாதன் அவர்களினுடைய அன்பு கணவரும், வித்யா சஜிதா ஆகியோரின் அன்பு தகப்பனாரும், ராஜன் நியூசிலாந்து பெர்வின் யூகே ஆகியோரின் அன்பு மாமனாரும், வரன் ஐசா தசனி மற்றும் ரயாஸ் ஆகியோரின் அன்பு பேரனும் ஆவார். அன்னார் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய ஒரு நீண்டகால உறுப்பினராக இருந்ததோடு எமது முத்தமிழோசை வானொலியிலும் பல தடவைகள் மருத்துவ குறிப்புகளூடாக எமது நேர்களை சந்தித்தவர். அன்னாருடைய ஆத்மா எல்லாம் வல்ல எமது நியூசிலாந்து திருமுருக பெருமானின் பாதகமலங்களில் சரணடைய அவர் அன்னாருடைய பிரார்த்தித்து பிரார்த்திக்கின்றோம். காலம் சென்ற அமரர் சண்முகநாதன் பரிபுராணந்தா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக எமது ஆலய குருக்கள் திரு ராதாகிருஷ்ண சர்மா அவர்களுடைய அன்பு பிள்ளைகளான செல்வி தத்வஜா ராதாகிருஷ்ண சர்மா, செல்வன் வித்வேஷ் சர்மா ராதாகிருஷ்ண சர்மா ஆகியோர் பாடிய முருகன் பாடலை அமரர் அவர்களுக்கு காணிக்கையாக செலுத்துகின்றோம்.
Oh, yeah.
நிகழ்ச்சியிலே தொடர்வது இலக்கிய சாரல். கவி சக்கரவர்த்தி கம்பர் இயற்றிய தமிழின் ஒப்புயர்வற்ற காவியமான கம்பராமாயணம் பற்றிய சிறப்பு நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலை பொறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலை அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே பாலகாண்ட பாயிரம் ஒன்று இது. இதன் பொருள் என்னவெனில், எல்லா உலகங்களையும் தானே தனது சங்கற்பத்தால் படைப்பதையும் நிலைத்திருக்குமாறு காப்பதையும் அழிப்பதையும் என்றும் முடிவுறாத அளவிலாத அழகிய விளையாட்டாக உடையவர் அவரே தலைவர். அப்படிப்பட்ட பரமனையே நாங்கள் சரணடைகின்றோம் என்ற கம்பருடைய அந்த விளக்கத்தோடு இன்றைய கம்பராமாயணம் பற்றிய சிறப்பு பார்வையை என்னுடன் பகிர்ந்து அளிக்க இருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பி திருமதி கவிதா தேவானந்த் அவர்கள்.
வணக்கம். இலக்கிய சாரல் ராமாயணம். ராமனது வரலாற்றை கூறும் நூல் ராமாயணம் எனப்பட்டது. கம்பராமாயணம் என்னும் நூல் குலோத்துங்க சோழனின் ஆணைப்படி கம்பர் என்னும் பெரும் புலவரால் இயற்றப்பட்ட தமிழ் நூலாகும். இந்நூல் இந்து சமய இதிகாசங்கள் இரண்டில் ஒன்றான ராமாயணத்தினை மூலமாக கொண்டு இயற்றப்பட்டதாகும். கம்பரால் இயற்றப்பட்ட கம்பராமாயணம் ஒரு வழி நூலாகும். இது வடமொழியில் வால்மீகி என்பவர் இயற்றிய ராமாயணத்தை தழுவி எழுதப்பட்ட நூலாகும். இது ஒருவழி நூலாகவே இருந்தாலும் கம்பர் தனக்கே உரித்தான பாணியில் கருப்பொருள் சிதையாமல் தமிழ் மொழியில் இயற்றியுள்ளார். வடமொழி கலவாத தூய தமிழ் சொற்களை தனது நூலில் கையாண்டதால் கம்பர் தொல்காப்பியனறி நின்றவர் என்று புகழப்படுகின்றார். கம்பராமாயணம் பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என்றும் ஆறு காண்டங்களையும் 123 படலங்களையும் உடையது. காண்டம் என்பது பெரும் பிரிவினையும் படலம் என்பது அதன் உட்பிரிவினையும் குறிக்கும். ஏழாம் காண்டமாகிய உத்தரகாண்டம் என்னும் பகுதியை கம்பரின் சம காலத்தவராகிய ஒட்டக்கூத்தர் இயற்றினார் என்பர். தமிழ் இலக்கியத்தில் காப்பிய வளர்ச்சி கம்பரின் காலத்தில், அதாவது கிறிஸ்துக்கு பின் 12ஆம் நூற்றாண்டில் உச்ச நிலையினை அடைந்தது என்பர். கம்பராமாயணம் 6 காண்டங்களையும் 124 படலங்களையும் 10,534 பாடல்களையும் கொண்டவை.
பால காண்டம் இராவணனை அழிக்க திருமால் மனித அவதாரம் எடுக்கிறார். தசரதன் கோசலை தம்பதியினருக்கு ராமனாக திருமால் பிறக்கிறார். தசரதனுக்கும் கையை மற்றும் சுமித்திரை ஆகியோருக்கும் இலக்குவன் பரதன் சத்ருக்கன் ஆகியோர் பிறக்கின்றனர். நால்வரும் தசரதனுடைய அரண்மனையில் வளர்ந்து வருகின்றனர். ராமனையும் லக்குவனையும் விசுவாமித்திரர் தன்னுடைய யாகத்திற்கு காவலாக அழைத்துச் செல்கிறார். விசுவாமித்திரரின் யாகத்தினை அழிக்க வந்த தாடகையினும் அரக்கியை ராமன் கொள்கிறார். தாடகையை போல யாகத்தினை அழிக்க வந்த அரக்கர்களையும் ராமனும் லக்குவனனும் அழைக்கின்றனர். மிதிலைக்கு ராமனையும் லக்குவனனையும் விசுவாமித்திரர் அழைத்து செல்கின்றார். வழியில் கல்லாக இருந்த அகலிகை ராமனின் கால் தூசுபட்டு உயிர் பெறுகிறாள். அவளை கௌதவ முனிவருடன் சேர்த்து விட்டு மிதிலைக்கு செல்கின்றனர். அங்கு சீதைக்கு சுயம்பரம் நடக்கிறது. அதில் ராமன் கலந்து கொண்டு சிவதனுசை உடைத்து சீதையை மணக்கிறார்.
அயோத்தியாகாண்டத்தில் சொல்லப்படுவதாவது, ராமன் சீதையை திருமணம் செய்து கொண்டு அயோத்தியாவிற்கு செல்கின்றார். உடன் இலக்குவனும் விசுவாமித்திரரும் செல்கின்றனர். அயோத்தியின் மன்னரான தசரதன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய ஏற்பாடுகளை செய்கின்றார். அதனை அறிந்த மக்களும் மந்திரிகளும் மகிழ்கின்றனர். மந்திரி எனும் கூனி பரதனின் தாயான கைகேயிடம் சென்று அவளுடைய மனத்தினை மாற்றுகின்றாள். கைகேயி தசரதன் முன்பு தந்த 2 வரங்களை இப்போதைய சூழ்நிலைக்கு தக்கவாறு ராமன் காடாளவும் பரதன் நாடாளவும் கேட்டு பெறுகின்றான். ராமனும் சீதையும் காட்டிற்கு செல்கையில் இலக்குவனும் உடன் செல்கின்றான். மூவரும் காட்டிற்கு சென்று முனிவர்களையும் குகனையும் சந்திக்கின்றார்கள். குகனை தன்னுடைய மற்றொரு சகோதரன் என்று ராமன் பெருமையாக கூறுகின்றார். தசரதன் இறந்து போனதால் இறுதி காரியங்களை செய்துவிட்டு பரதன் ராமனை காட்டில் வந்து சந்திக்கின்றார். அயோத்தி அரசை ஏற்க ராமனிடம் வற்புறுத்துகின்றார். ஆனால் ராமன் அதனை ஏற்க மறுக்கின்றார். பரதன் ராமன் மீண்டும் வந்து பொறுப்பு ஏற்கும் வரை ராமனின் பாதுகைகளை வைத்து அரசு செய்கின்றார்.
ஆரண்ய காண்டம் இராமன் காட்டில் விராதன் சரபங்கன் அகத்தியர் சடாயு ஆயுர்களை சந்திக்கின்றார். அவர்களின் மூலமாக அரக்கர்களை பற்றியும் ஆயுதங்களை பற்றியும் அறிந்து கொள்கின்றார். இராவணனுடைய தங்கை சூர்பனகை இராமனை கண்டு காதல் கொள்கிறாள். ஆனால் ராமன் ஏகபத்தினி விரதன் என்று பிற பெண்களை ஏற்காமல் இருக்கிறான். இலக்குவன் சூர்பனகையின் மூக்கினை அறிந்து அனுப்புகிறான். அதனால் இராவணனிடம் சென்று இராமன் மனைவி சீதையை பற்றியும் அவளுடைய அழகினை பற்றியும் கூறி சீதையின் மீது முகம் கொள்ள வைக்கிறான். இராவணன் மாயமானை அனுப்பி ராமனையும் இலக்குவனையும் சீதையிடமிருந்து பிரித்து சீதையை கவர்ந்து செல்கின்றார். வழியில் சடாயு சீதையை மீட்க போராடி வீழ்கிறார். சீதையை இல்லத்தில் காணாது தேடி வரும் சகோதரர்களுக்கு இராவணனை பற்றி கூறிவிட்டு உயிர் விடுகிறார் சடாயு.
சீதையை தேடிச் செல்கின்ற ராமனும் இலக்குவனும் கிட்கிந்தைக்கு வருகின்றார்கள். அங்கு அனுமனை சந்திக்கின்றார் ராமர். அனுமன் சுக்ரீவன் என்பவரை ராமருக்கு அறிமுகம் செய்கின்றார். சுக்ரீவனின் மனைவியை சுக்ரீவனுடைய அண்ணன் வாலியே கவர்ந்து சென்று விடுகிறார். அதனால் ராமன் வாலியை கொன்று சுக்ரீவனின் மனைவியை மீட்கின்றார். ராமனும் தன்னை போல மனைவியை இழந்து தவிக்கின்றான் என்பதை அறிந்த சுக்ரீவனும் அவனுடைய குடிமக்களான வானரங்களும் ராமனுக்கு உதவ முன் வருகின்றார்கள். அங்கதன் என்பவர் தலைமையில் அனைவரும் செல்கின்றனர். வழியில் சம்பாதி என்னும் சடாயுவின் அண்ணனை சந்திக்கின்றனர். சம்பாதி இலங்கையில் சீதை சிறைப்பட்டு இருப்பதை தெரிவிக்கின்றார். இலங்கைக்கு செல்ல ஏற்றவர் அனுமன் என்று தீர்மானித்து அனுமனிடம் தெரிவிக்கின்றனர். அனுமனுக்கு அவருடைய பெருமையை உணர்த்தி அவர் இலங்கை செல்ல விஸ்வரூபம் எடுக்கின்றார்.
சுந்தர காண்டம். அனுமன் இலங்கைக்கு செல்ல வான்வெளியில் பறந்து செல்கிறார். வழியில் எதிர்ப்படும் தடைகளை இராம நாபம் கொண்டு வெற்றி பெற்று இலங்கையை அடைகிறார். அங்கே அசோகவனத்தில் உள்ள சீதையை கண்டு தான் ராமனின் தூதுவன் என்று கூறி இராமனின் அடையாளமான மோதிரத்தினை தந்து தெரிவிக்கிறார். சீதையையும் அந்த மோதிரத்தினை பெற்றுக்கொண்டு சூளாமணி எனும் அணியை தருகிறாள். இராவணனை சந்தித்து அனுமன் ராமனின் பெருமைகளை கூறி சீதையை இராமனிடம் சேர்த்துவிடும்படி கூறுகிறார். ஆனால் ராவணன் அனுமன் வாளில் தீயிடுகிறான். அனுமன் இலங்கையே எரித்துவிட்டு ராமனிடம் சென்று சீதையை கண்டதை கூறுகிறார்.
யுத்தகாண்டம். யுத்தகாண்டத்தில் சொல்லப்படுவதாவது, ராமன் இலங்கைக்கு பாலம் அமைத்து வானரப்படையுடன் சென்று ராவணனுடன் போர் செய்கின்றார். அப்போது ராவணனின் சகோதரன் விபுடனன் ராமனுடன் இணைந்து கொள்கின்றார். ராமன் ராவணனுடைய தம்பியான கும்பகர்ணன் மகன் இந்திரசித்து என அனைவரையும் போரிட்டுக் கொள்கின்றார். இறுதியாக ராவணனை கொன்று விபுடனனுக்கு இலங்கையை தந்துவிட்டு சீதையை மீட்டு அயோத்திக்கு செல்கின்றார். அயோத்தியில் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றது. இந்த ராமாயணம் பற்றிய சிறு குறிப்புகளோடு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் கவிதா தேவானந்த். நன்றி, வணக்கம்.
அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் டிசம்பர் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் மற்றும் டிசம்பர் மாதத்திலே நடைபெறுகின்ற வளமையான கிறிஸ்துமஸ் தின சிறப்பு நிகழ்ச்சி ஆகிய இரண்டும் தற்போதைய சூழ்நிலைகளின் கீழ் நடைபெறுவதிலே சிக்கல்கள் இருப்பதால் இந்த நிகழ்ச்சிகள் இரண்டும் தற்காலிகமாக இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிகள் தொடர்பான சிறப்பு அறிவித்தல்கள் எதிர்வரும் காலங்களிலே எமது நிகழ்ச்சியின் ஊடாக அங்கத்தவர்களுக்கு அறியத்தரப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். சீலியே, அடுத்ததாக எழுத்தாளர் ஜெயகாந்தன் பற்றிய ஒரு சிறப்பு கண்ணோட்டம். இந்த கண்ணோட்டத்தின் ஊடாக உங்களை சந்திக்க இருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் திரு லக்வன் சொக்கலிங்கம் அவர்கள்.
நீ சுத்தமாயிட்ட? ஆமா, தெருவில் நடந்து வரும்போது எத்தனை தடவை அசிங்கத்தை காலால மிதிச்சிடுறோம், அதுக்காக காலையா வெட்டி போடுறோம், கழுவி விட்டு பூஜை அறைக்கு கூட போறோமே சாமி, வேண்டாம்னு வெட்டவா செய்யறா? எல்லாம் மனசு தாண்டி, மனசு சுத்தமா இருக்கணும். உனக்கு அகலிக்கை கதை தெரியுமோ? ராமரோட பாதத்துளிப்பட்டு அவ புனிதமாயிட்டான்னு சொல்லுவா, ஆனா அவ மனசால கெட்டு போகல. அதனால்தான் ராமரோட பாதத்துளி அவ மேல பட்டுது. கெட்ட கனவு மாதிரி இதை மறந்துடு, உனக்கு ஒண்ணுமே நடக்கல. எதுக்கு சொல்றேன்னா, வீணா உன் மனசும் கெட்டு போயிடக்கூடாது பாரு. கெட்ட கனவு மாதிரி இதை மறந்துடு, உனக்கு ஒண்ணுமே நடக்கல. ஜெயகாந்தன் என்றதும் எப்போதும் என் மனதில் மேலெழும்பி வரும் வரிகள் இவைதான். 1966 ஆனந்த விகடனில் அவர் எழுதிய அக்னி பிரவேசம் கதையில் வரும் வரிகள் தான் நாம் கேட்டது, நம் மேலே கண்டது. கல்லூரி முடிந்து விட்டு வீடு திரும்ப பேருந்துக்காக காத்திருக்கும் அப்பாவியான மாணவி உரித்துக்கு காரில் லிப்ட் கொடுத்து அழைத்து செல்கிறான் பணக்கார மனிதன் ஒருவன். அவ்வளவு பெரிய காரையும் அவனையும் பார்த்து கண்கள் விரிய அதிசயமாக பார்க்கிறார். அவன் அழகாகத்தான் இருக்கிறான். உடலை இறுக கவிய கபில நிற உடையோடு ஓட்டு உயரமாய் அந்த மங்கிய ஒளியில் அவனது நிறமே பிரகாசமாய் திகழ்வதை பார்க்கையில் ஒரு கொடிய சர்ப்பத்தின் கம்பீர அழகே அவளுக்கு ஞாபகம் வருகிறது. பின்னால் இருந்து பார்க்கையில் அந்த கோணத்தில் ஓரளவே தெரியும். அவனது இடது கண்ணின் விழிக்கோணம் ஒளி உமிழ்ந்தது, பளபளக்கிறது. எவ்வளவு புயலடித்தாலும் களைய மடியாத குறுகத்தரித்த கிராப்பு சிகையும் காதோரத்தில் சற்று அதிகமாகவே நீண்டு இறங்கிய கரிய கிருதாவும் கூட அந்த மங்கிய வெளிச்சத்தில் மினுமினுக்கின்றன. பக்கவாட்டில் இருந்து பார்க்கும்போது அந்த ஒளி வீசும் முகத்தில் சின்னதாக ஒரு மீசை இருந்தால் நன்றாயிருக்குமே என்று ஒரு வினாடி தோன்றுகிறது. ஓ, அந்த பருவம்தான் எவ்வளவு தீர்மானமாய் அறந்து செறிந்து வளைந்து இறுங்கி இறங்கி பார்க்கும்போதே பயத்தை ஏற்படுத்துகிறது. அவன் உட்கார்ந்திருக்கும் சீட்டின் மேல் நீண்டு கிடக்கும் அவனது இடது கரத்தில் கனத்த தங்க சங்கிலியில் பிணைக்கப்பட்ட கடிகாரத்தில் 7 மணி ஆவது மின்னி மின்னி தெரிகிறது. அவனது நீளமான விரல்கள் இசைக்கு தாளம் போடுகின்றன. அவனது புறம் கையில் முசு முசுவென அடர்ந்திருக்கும் இளமயிர் குளிர்காற்றில் சிரித்தெழுகிறது. அவன் ஆழ்ந்த சிந்தனையோடு பெருமூச்சிருந்து தலை குனிந்தவாறு ஆங்கிலத்தில் சொல்கிறான், இந்த கார் 2 வருஷமா ஒவ்வொரு நாளும் உன் பின்னாடியே அடைஞ்சிட்டு இருக்கு. Do you know that? என்ற கேள்வியோடு முகம் நிமிர்த்தி அவன் அவளை பார்க்கும்போது தனக்கு அவன் கிரீடம் சுட்டிவிட்டது மாதிரி அவள் அந்த வினாடியில் மெய்மறந்து போகிறாள். ரொம்ப நல்லா இருக்குல்ல. இந்த சூழ்நிலையை பற்றி, இந்த அனுபவத்தை குறித்து அவளது உணர்ச்சிகளை அறிய விழைந்து அவன் கேட்கிறான். நல்லா இருக்கு, ஆனால் பயமா இருக்கே. பயமா எதுக்கு? எதுக்கு பயப்படணும்? அவளை தேற்றும் தோரணையில் தோளை பற்றி அவன் குலுக்கிய போது தன் உடம்பில் இருந்த நயமிக்க பெண்மையே அந்த குலுக்கலில் உதிர்ந்தது போன்று அவள் நிலை குலைந்து போகிறாள். ஆக நாம் ஜெயகாந்தன் உரைகளை படிக்கும் பொழுது மிகவும் சாதாரண நிலையில் இருக்கும் மனிதர்களின் வாழ்வில் நடக்கும் அந்த அனுபவங்களை தன்னுடைய அருமையான சொற்களால் பதிவு செய்கிறார் என்று நாம் உணர வேண்டும். மேலும் பாருங்களேன், எனக்கு பயமா இருக்கு, எனக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு. இது நீங்க அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா அவருடைய அக்னி பிரவேசம் அல்லது சில நேரங்களில் சில மனிதர்கள் படிச்சு பாருங்க. மிச்சம் என்ன சொல்ல வர்றாருன்னு நமக்கு தெரியும். அவருடைய அநேக கதைகள் இணையத்தில் எளிதாக வாசிக்க கிடைக்கின்றன. ஆகவே இங்கு அதிகம் கதைகளை பற்றி விவரிக்க நாம் இங்கே வரவில்லை. ஒரு கம்யூனிஸ்டாக தன் பயணத்தை தொடங்கிய அவர் பிறகு காங்கிரஸ்காரராகவும் அதற்கு பிறகு காஞ்சி பெரியவரை வைத்து ஜெய ஜெய சங்கரா என்ற நாவல் எழுத போனதையும் அவருடைய வீழ்ச்சி என விமரிசி போர் உண்டு. இந்து தர்மம் என அவர் பேசியது மற்றவர்கள் பேசியதை போல அல்ல. ரிஷி மூலம் நாவலுக்கான முன்னுரையில் நான் சமுதாயத்தை உயர்த்துவதற்கான இலக்கியம் படைக்கிறேன், சோசியலிசமே எனது லட்சியம், பாட்சி ஓங்குக, தொழிலாளி வர்க்கம் ஜிந்தாபாத், நான் எழுதும் ஒவ்வொரு எழுத்தும் மக்களுக்காகவே என்றெல்லாம் எனக்கு நானே கட்டியம் கூறிக்கொண்டு ராஜநடை போட்டு வருவது என்னை பொறுத்தவரை ஒரு கோமாளித்தனம் என்று குறிப்பிடுகிறார். அதே முன்னுரையில் ஃப்ராய்டிசத்தை அடிப்படையாக கொண்டு கதை எழுதுவது வெட்கப்பட வேண்டிய காரியம் அல்ல என்றும் குறிப்பிடுகிறார். ஆனால் சமகால நிகழ்வுகளை கவனிக்காதவர் அல்ல ஜே கே. சக்கரம் நிற்பதில்லை என்றொரு நெடுங்கதையில் 1974 நடந்த ரயில்வே வேலைநிறுத்தம் பற்றி எழுதியிருக்கிறார். ஆனால் அந்த வேலைநிறுத்தம் தோற்கட்டும் என ஒரு கதாபாத்திரம் சபிக்கிறது. சக்கரத்தை ஓட விடுபவன் தான் தொழிலாளி, நிறுத்துபவன் தொழிலாளி அல்ல என்றெல்லாம் கதையில் நீண்ட சம்பாஷணைகள் இருக்கும். சுவரில் விரைந்த அரிவாள் சுத்தியல் மீது சாணி அப்பம் காட்சியை கிண்டலாக விவரிப்பார். மிக கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளான இந்த கதையை அவர் ஆயிரத்தி 1974 தினமணி கதிரில் எழுதினார். ஜெயகாந்தனை தெய்வமாக கொண்டாடுபவர்கள் இன்றும் உண்டு. கடுமையாக விமர்சிப்பவர்களும் கணிசமாக உண்டு. அவர் இறப்பதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் இந்து நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் சொல்கிறார் பாருங்களேன், ஜெயகாந்தன் தன்னை அறிந்தவராகவே இருந்திருக்கிறார். எல்லா விமர்சனங்களுக்கும் அப்பாற்பட்டு தமிழ் சமூகத்தின் 2 தலைமுறைகளை ஆட்டி படைத்த ராட்சசன் ஜெயகாந்தன் மட்டுமே என்பதை யாரும் மறக்க முடியாது. பேராசிரியர் க. சிவத்தம்பியின் வார்த்தைகளோடு நிறைவு செய்வோம். இலக்கிய தரமான சிறுகதைகள் ஜனரஞ்சகமாக அமைய மாட்டாது என்ற கருத்து தவறானது என்பதை சாதனையால் நிறுவியவர் ஜெயகாந்தன் அவர்கள்.
தற்போது திரை அரங்குகளிலே வீரநடை போட்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற நடிகர் சிம்பு அவர்களுடைய மாநாடு திரைப்படத்திலே இடம்பெற்ற ஒரு சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரமும் பல புதிய நிகழ்ச்சிகளோடு உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
planetaudio.org.nz
உள்ளூர் நிகழ்விலிருந்து வெளியூர் நிகழ்வுகள் வரைக்கும் எல்லாத்தையும் உங்களுக்காக கொண்டு சேர்க்கிறது உங்க மெலிசை எஃப்எம் 104.6. இந்த நிகழ்ச்சியில நாங்க வார வாரம் கரெக்டா 9 to 9:30 உங்க வீடு தேடி வந்து உங்களை தொந்தரவு பண்ணிடுவோம். நம்ம ஆக்கலால நடக்கிற விஷயம் மட்டும் இல்லாம இந்தியாவில நடக்கிற விஷயங்கள் மட்டும் இல்லாம புது புது படங்கள், புது புது அரசியல் நிகழ்வுகள், புது புது பாடல்களுடன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 to 9:30 உங்க வீடு தேடி வருவது உங்கள் மெலிசை எஃப்எம் 104.6 பிளானட் எஃப்எம்ல. கண்டிப்பா கேட்க மறந்துடாதீங்க. அப்படி நீங்க மிஸ் பண்ணியிருந்தாலுமே நம்ம பிளானட் எஃப்எம்ல www.planetaudio.org.nz/மெலிசையில கேட்க மறந்துடாதீங்க. இந்த நிகழ்ச்சி வழங்குவது உங்க லோக்கல் தமிழ் அசோசியேஷன்.
Planet FM needs to move.
We gotta get out of this place.
So we're asking for your help. Every little bit counts. Go to planetaudio.org.nz/donate and help Planet FM into our forever home.
Auckland is now at red. With my vaccine pass, you can access everything. But some places will have capacity limits of up to 100 people. Without my vaccine pass, there are more restrictions around where you can go and what you can do, including at events and most businesses. Continue to scan in everywhere you go and wear a face covering when out and about. Learn more about life at red at covid19.govt.nz.
Tell your Tamil friends about Mutamil Osai, a national and international news, music and interviews show making for some great radio for our Tamil senior citizens every Saturday morning right here on 104.6 FM at 7.15. Starting up at 7.50 is another program for our Tamil community, Mutamil Sangam.
Taringa is a bilingual program produced by Te Wānanga o Aotearoa, exploring a range of concepts in English and Te Reo Māori. You can hear Taringa on 104.6 Planet FM every Friday at 3:50 p.m. And to catch up on more episodes or to find out more about the program, visit Te Wānanga o Aotearoa website, twoa.ac.nz, and search Taringa. Mea ko tahi tātou. Let's learn together.
Hare Ranam, ye kevalam kalayuna steva gatir anyata. Kala evam kapat ke is yug mein mukt hone ke liye Hari ka naam hi ekmatra upay hai. Aur janne ke liye suniye har ravivar ko 7:50 se aadhe ghante ke liye Shri Krishna Bhavanamrit karyakram Planet FM 104.6 par
ya kisi bhi samay website par planetaudio.org.nz/krishna consciousness.
If you missed the last program, it's ready for you now on planetaudio.org.nz. planetaudio.org.nz.
செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழஞ்சங்களே, இந்த காலை பொழுதினில் கோடை கால வேளையில் வெளிச்சம் உங்கள் வாழ்வில் என்றும் தங்கட்டும் என்று கூறி முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியினுடைய முதல் குரல் பெருமை அதிகாரத்திலிருந்து வருகிறது. ஒளி ஒருவருக்கு உள்ள வெறுக்கை இனி ஒருவருக்கு அஃது இறந்து வாழ்தும் எனல். இதற்கு விளக்கம் என்னன்னா, ஒருவருக்கு புகழ் என்பது செயற்கரிய செய்வோம் என்று அவர் கருதும் ஊக்க மிகுதியாகும். ஒருவருக்கு இழிவு என்பது அப்படிப்பட்ட ஊக்கம் இல்லாமலேயே உயிர் வாழலாம் என்று எண்ணுதலாகும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். எல்லா மக்களுக்கும் பிறப்பு என்பது ஒரு தன்மையானதாக மதிப்பினை கொண்டதாக இருக்கும். ஆனால் அவரவர்கள் செய்கின்ற தொழில்களின் உயர்வு தாழ்வு என்ற வேறுபாடுகளின் சிறப்பு தன்மைகள் ஒரே விதமாக அமைவதில்லை என்கின்றார் திருவள்ளுவர். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நாம் மற்ற கருத்துக்களை ஒரு பாடலுடன் உள்ளே சென்று கேட்போமா? CNN, IBN என்ற இரண்டு தொலைக்காட்சி நிறுவனங்கள் இணைந்து இந்தியாவில் ஒரு கருத்து கணிப்பை நடத்தது. மகாத்மா காந்திக்கு பிறகு சிறந்த இந்தியர் யார் அப்படின்னு, நேருவா, சர்தார் வல்லபாய் பட்டேலா உள்ளிட்ட தலைவர்களை காட்டிலும் அதில் அதிக வாக்குகள் கிடைச்சது அம்பேத்கருக்கு தான். முடிவுகள் வெளியானதும் அது பெரிய விவாத பொருளாக மாறியது. காந்திக்கு பிறகு சிறந்த இந்தியர் அம்பேத்கர் என்றதை சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியல. தாழ்த்தப்பட்டவர்களோட உரிமைக்காக போராடியவர், இந்திய அரசியல் சாசனத்தை எழுதியவர் என்று அவரை சுருக்கிட்டதே இந்த முரண்களுக்கான ஒரு காரணமா இருக்கு. இன்றைக்கு பெரும்பகுதி மக்கள், அதாவது உழைக்கின்ற மக்கள் அனுபவிக்கும் உரிமைகள்ல கணிசமான பகுதி அம்பேத்கரால தான் உறுதி செய்யப்பட்டது. அதாவது நாம வந்து திருவள்ளுவரை படிச்சிருக்கோம். அவர் சொன்ன நன்றி மறப்பது நன்றன்று என்னும் குரலாம் மனப்பாடம் செஞ்சிருக்கோம். அதன்படி நடந்துக்கணும்னா நன்றி கடன் செலுத்துவதற்காவது அம்பேத்கருடைய உழைப்பையும் வாழ்க்கையும் நினைத்து பார்க்கணும். அவரை படிக்கணும். பல்வேறு அம்சங்களாக பிரித்து அம்பேத்கரை படிக்கலாம். அவருடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும். அவருடைய சமூக பங்களிப்பு, அவருடைய எழுத்து புலமை, இதையெல்லாம் தனித்தனியா பிரித்து படிக்கணும். அதாவது எப்படின்னா, தமிழகத்தை பொறுத்தவரையிலும் 69% இடஒதுக்கீடு இருக்குது. அது ஏறக்குறைய 80% மக்களை போய் சேருது. மீதம் இருக்கும் அந்த 20% படிக்காவிட்டாலும் இடஒதுக்கீடு அனுபவிக்க 80% படிக்க வேண்டுமா? அந்த 20% SC ST என்று சொல்லப்படுகின்ற தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு மட்டும் கிடைக்குது. அம்மக்களுக்கு 19% இடஒதுக்கீடு மட்டுமே இருக்கு. மற்றவர்களுக்கான இடஒதுக்கீடை பெற்றுத்தந்தவர் அம்பேத்கர். பிற்படுத்தப்பட்டோர் மட்டுமல்லாம பெண்களுக்கான சொத்துரிமை அந்த சட்டம் ஏற்றுவதற்காகத்தான், ஏற்ற முடியாம போன ஒரே காரணத்துக்காகத்தான் சட்ட அமைச்சர் பதவியே அவர் தொடர்ந்தார். நமக்காக ஒருவர் உழைச்சிருக்கார், நமக்காக ஒருவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கார், நமக்காக இதெல்லாம் செய்தார் அப்படின்றதுக்காக அவரை அவசியம் படிக்கணும். தமிழ்நாட்டில் மிகவும், அதாவது இந்தியாவில் மிகவும் பழமையில சிக்கியிருந்த போது மாடர்ன் இந்தியாவில் மாற்றியத பெரும் பகுதி அம்பேத்கருக்கு உண்டு. இன்று பெண்கள் சரிசமமாக வேலைக்கு போறாங்க, இந்தியா வேகமாக வளர்ந்து வரும் நாடு அப்படின்னு சொல்லிக்கிறோம். இந்தியா வளர்ந்து வரும் நாடாக மாற ஆரம்பித்த காலத்திலேயே அதற்கான பாதையை உருவாக்கியவர் அம்பேத்கரும் ஒருவர். அது மட்டுமல்லாம இப்போதெல்லாம் பண்ணையார்த்தனமாக வாழ்கிறோம், பண்ணையார் அடிமைகளாக, கூலி அடிமைகளாக வாழ்ந்திருக்கோம். அடிமையாக வாழ்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும் கிடையாது, பிற்படுத்தப்பட்ட மக்களும் பண்ணை அடிமைகளாக வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்காகவும் அம்பேத்கர் பாடுபட்டிருக்கார், அதனால அவர்களும் அவரை படிக்கணும். இது போக வந்து, அதாவது மத கலவரங்கள் வரும்போது இந்தியாவில் தூண்டப்படும் ஒரு தற்காப்புக்காரனாக, கருத்தியலாக ஆயுதம் அம்பேத்கரிடம் இருந்திருக்கிறது. நம்முடைய எதிரி ஒரு நாடு அல்ல, நம்முடைய அடிப்படையான எதிரி யார் என்பதை அடையாளம் காட்டியவர் அம்பேத்கர் தான். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அம்பேத்கரை படிக்கணும். அம்பேத்கர் மரணித்த போது கூட அவருடைய கையில் புத்தகம் இருந்தது, அந்த அளவுக்கு தொடர்ச்சியாக படிப்பை பற்றி கொண்டார். இன்று நாம் ஒரு பொறியாளர் ஆக வேண்டும், மருத்துவர் ஆக வேண்டும் என்ற கனவெல்லாம் காண்றோம், ஆனா அவருக்கோ நீங்கள் யார் ஆக வேண்டும் என்று தெரியாது. ஆனா நீங்க பிறப்பீர்கள் என்று கூட அது தெரியாது. ஆனால் உங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே உங்களுக்காக உழைத்தவர், இந்திய மக்களின் உரிமைகளுக்காக பாடுபட்ட தலைவர் அவர். அரசியல் சாசனத்தை 3 ஆண்டுகளாக உட்கார்ந்து எழுதியிருக்கார். அதனாலேயே அவருடைய உடல் நலம் குன்றியது. உடல் சோர்வடைந்து நமக்காக வாழ்ந்து செத்த ஒரு மனிதர், நமக்கு இரத்த சொந்தம் இல்லாத ஒருவர் நமக்காக உழைத்திருக்கார் அப்படின்றதுக்காகவே அவருடைய புத்தகங்களை நம்ம படிக்கணும். பெண்களின் உரிமைக்காக போராடியவர். பெண்களை பொறுத்தவரை உடன் பிறந்த அண்ணன் தம்பிகள் கூட சொத்தில் பங்கு தர மறுக்கிறார்கள், ஆனாலும் அவர்களை நேசிக்கிறாங்க. அம்பேத்கர் பெண்களின் சொத்துரிமைக்காக வாதிட்டவர். பேறுகால விடுப்பு, அதாவது மெட்டர்னிட்டி லீவ்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது தொடர்பாகவும் வாதிட்டிருக்கார். பெண்கள் அனைவருக்குமாக அம்பேத்கர் முக்கியமானவர், பெண்கள் முக்கியமாக அம்பேத்கரை வாசிக்கணும். அம்பேத்கர் பெயர் பரவலாக போய் சேரவில்லை. அரசியல் சாசனத்தை உருவாக்கினார் அப்படின்னு மட்டும்தான் சொல்றோம், சட்ட மேதையாக இருந்தார் அப்படின்னு தான் சொல்றோம். ஆனா அவர் அரசியல் சாசனத்தை தொகுத்ததற்கு முன்பே பொருளாதாரத்துல ஒரு மேதையாக கைத்தேர்ந்தவராக இருந்திருக்கிறார். த ப்ராப்ளம் ஆஃப் த ருபி அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். பண்டைய வாணிபம் தொடர்பாக நிறைய எழுதியிருக்கார். 90களில் பொருளாதார நெருக்கடி வந்த பொழுது பெரிய பொருளாதார நிபுணராக கருதும் மன்மோகன் சிங், இந்தியாவுடைய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், சில விஷயங்களை அம்பேத்கரிடம் தான் எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த அளவுக்கு அம்பேத்கருடைய அந்த பொருளாதார மேதை, அரசியல் சட்டம், இலக்கியம் என்ற எல்லா துறைகளிலும் அவருடைய மேதமை இருந்திருக்கிறது. இந்தியாவுடைய ரிசர்வ் பேங்க் அமைக்கிறதுல ஒரு பெரும் பங்கு அம்பேத்கருடைய பங்கு இருந்திருக்கு. இப்படி பல்வேறு முகம் கொண்டவர், பல்வேறு தரப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டவர் அம்பேத்கர். அவர்களுடைய நினைவு நாளில் அவரை போற்றுவோம்.
ஏசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா ஏழை நமக்காக, கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதற்காக, நாளும் உழைத்த தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக, கேள்விக்குறி போல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக, மானம் ஒன்றே பெரிதென எண்ணி பிழைக்கும் நமக்காக, புத்தன் இயேசு காந்தி பிறந்தது.